நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தை பற்றி சிறு விடயங்களை ஆராய்வோம். அதில் இன்று சாதனையை பற்றி சிறிய நேரம் பேசப் போகின்றேன். அதற்கு ஒரு உபமானமும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எங்களுடைய கிரியா யோக சாதனையை நாங்கள் இப்போ பல சத்சங்களில் தேவையான அறிவுகளை வளர்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கிரியா யோகமானது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது என்பதை அறிந்து இந்த கிரியா யோகா தத்துவங்கள் கிரியா யோகா சாதனைகளுக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்குரிய விளக்கங்களை எங்களுடைய சாதகர்களுக்கு கொணர்ந்து அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த விளக்கங்களை தெரிந்து கொண்டால் அந்த விளக்கத்தின்படி அவர்கள் தங்களுடைய சாதனையில் வெல்லலாம் என்ற அரிய கருத்தையும் எல்லோருக்கும் கொடுத்து அதை அவர்கள் தொடர்ந்து கேட்டு அதில் இருக்கும் கருத்துக்களை அறிந்து தங்களுடைய சாதனையை கூட்ட வேண்டும் என்று முன்மொழிந்து இப்போது நாங்கள் அந்த வகையில் எல்லோரும் பாபாஜியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒன்றை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. சாதனை, சாதனை, சாதனை. நாங்கள் எங்களுடைய சாதனையை விட்டு விலத்தக்கூடாது. செய்யாதவர்கள் சாதனையை தொடங்க வேண்டும், செய்கின்றவர்கள் அதை மெருகூட்ட வேண்டும் இந்த அறிவை வைத்து. இதில் உண்மை என்னவென்றால் இந்த சாதனையை உங்களுக்கு செய்ய வயது போய்விட்டதென்றோ அல்லது நேரம் இல்லையென்றோ அல்லது உலகியலில் இருப்பதால் உங்களால் அதில் இறங்க முடியாதென்றோ தப்பு கணக்கை போட்டுக்கொண்டிருக்காது. இந்த சாதனைக்குள் நீங்கள் இறங்க வேண்டும். அது உங்களுடைய நன்மைக்குத்தான், எனக்கல்ல, ஓ சத்குரு பாபாஜிக்கும் அல்ல, உங்களுடைய ஆன்ம நன்மைக்கு. இதில் எந்த வயதினரும் இந்த கிரியா யோகா சாதனையை செய்யலாம். ஏனென்றால் ஐந்து உடலுக்குரிய சாதனைகள் சொல்லப்படுகின்றது. சிலர் நினைக்கலாம் தங்களுக்கு வயது போயிட்டது, தேக பயிற்சி முழுமையாக செய்ய முடியாது, ஆதலால் இந்த கிரியா யோகம் எங்களுக்கு ஒத்து வராதென்று நினைக்கக்கூடாது. தேக உடலில் வலு குறைந்திருந்தால் கூட சிறிய அளவிலாவது நீங்கள் உங்களுடைய சாதனையை மற்றைய உடல்களில் செய்யலாம். அதாவது சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடலில் நீங்கள் அந்த சாதனையை செய்து கொண்டு போகலாம். என்றபடியால் ஒரு விதமான கருத்துக்கள் ஒரு விதமான எதிர்மறை எண்ணங்களை உங்களுடைய மனதில் வளர்க்காது இந்த கிரியா யோகா சாதனையில் நீங்கள் முழுமையாக இறங்கி சிறிய நேரமாவது இறங்கி நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். இது திணிப்பல்ல, அன்பான கோரிக்கை. எல்லோரும் அதை உணர்கின்றீர்கள். என்றபடியால் நீங்கள் இந்த சாதனையில் நிச்சயமாக இறங்கி உங்களுடைய சாதனையில் வெற்றி பெற வேண்டும் மெது மெதுவாக. அது மாத்திரமல்ல, இந்த மற்றைய நான்கு உடல்களுக்குரிய செய்யும் நீங்கள் சாதனை அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை அந்த இடத்திற்கு கொண்டு போவதற்குரிய ஒரு விடயம். ஆகவே எவ்வளவு நேரம் நீங்கள் அதில் செலவழித்தாலும், அது 5 நிமிடங்களாக இருக்கலாம், 50 நிமிடங்களாக இருக்கலாம், அவ்வளவும் உங்களுடைய ஆன்மாவுடன் பயணிக்கப் போகும் சாதனைகள் என்றபடியால் ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு திரும்ப 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 அதே கருத்தை சொல்லுகின்றேன் என்று சலிக்க வேண்டாம். அது என்னுடைய கடமை உங்களை உற்சாகப்படுத்துவது சாதனையில் செல்வதற்கு. என்றபடியால் நீங்கள் அதை அவற்றை செய்யுங்கள். அதைவிட அன்பு, பக்தி, தொண்டு, சரணாகதி என்று நான்கு பாபாஜியின் தாரகை மந்திர சொற்களை, மந்திர செயல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அவற்றை பின்பற்றி கொண்டு போய் உங்களுடைய சாதனையையும் வளர்த்து கொண்டு வந்தால், இப்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த சத்சங்க அறிவுகளை வைத்து, சைவ சித்தாந்த கொள்கைகளை வைத்து, வேறும் பல விடயங்கள் எல்லாம் யோகத்தையே பறைசாற்றுகின்றது. இறுதியில் அவற்றை வைத்து உங்களுடைய சாதனையை நீங்கள் கூட்ட வேண்டும். அதற்கு உங்களுக்கு இன்று நல்ல ஒரு உபமானம் ஒன்று சொல்லுகின்றேன். பலர் இந்த உபமானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டிருப்பீர்கள், ஆனால் நானும் கேட்டிருக்கின்றேன். ஆனால் 2 நாட்களுக்கு முதல் நான் அந்த உபமானத்தை கேட்கும்போது, உபமான கதையை, அந்த கதையில் எவ்வளவு விடயங்கள் பொதிந்திருக்கின்றது என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். திருவாடுதுறை ஆதீன பேராசிரியர் ஒருவர் இந்த 2-3 நாட்களுக்கு முன் கண்ணப்ப நாயனார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருடைய குரு பூஜை தினமாக இருந்ததால் ஒரு சொற்பொழிவு ஒன்றை இந்தியாவில் ஆற்றினார். அடியேனுக்கு அந்த சொற்பொழிவை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, 1 மணி நேர சொற்பொழிவு. ஆனால் கண்ணப்ப நாயனார் கதை எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய சிறிய காலத்தில் சைவ சமய வகுப்பில் படித்திருக்கின்றேன். இருப்பினும் என்னதான் சொல்லப் போகின்றார் பார்ப்போம் என்று என்னுடைய வேலை நேரத்தில் 1 மணி நேரத்தை எடுத்து அந்த சொற்பொழிவை முன்றாக பார்த்தேன். ஆச்சரியம் என்ன, அந்த நாயன்மாருடைய, அந்த கண்ணப்ப நாயனாருடைய கதையில் கூட இறுதியில் அவர் செய்த எல்லா விடயமும் சைவ சித்தாந்தத்தில் இருந்து முழுக்க முழுக்க அவருடைய அறிவில் அவர் செய்த விடயங்களாக அமைந்தன. அது மாத்திரமல்ல, நான் எதை பார்த்தாலும் யோகத்துடன் எப்படி இணைக்கலாம் என்று பார்ப்பேன். அவருடைய வரலாறு, அவருடைய செய்கை, பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும் அன்பு, பக்தி என்ற 2-4 சாரகை மந்திர சொற்களில் 2 விடயங்களை அது பறைசாற்றியது. ஆகவே நான் அடைந்த இன்பத்தை உங்களுக்கு சிறிய நேரம் விளங்கப்படுத்துகின்றேன். கண்ணப்ப நாயனார் வரலாறு உங்களுக்கு தெரியாவிட்டாலும், அவருடைய இயற்பெயர் திண்ணனார். அவர் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தார், ஆன்மீக குடும்பத்தில். அவர் சின்ன வயதிலிருந்து அப்படியே வளர்ந்து கொண்டு வரும்போது, எனக்கு முழு கதையை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, அந்த கிரியா யோக சாரத்தை மாத்திரம் அதற்கு கொண்டு வருகின்றேன். அவர் அப்படியே வளர்ந்து கொண்டு வரும்போது அவருடைய ஊரில் ஒரு மலையில் ஒரு சிவலிங்கம் ஒன்று உண்டு. அவர் ஒரு வயது வந்த நேரத்தில் அந்த மலைக்கு சென்று அந்த சிவலிங்கத்தை ஒரு நாள் பார்க்கின்றார். அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது அதற்கு மேல் சிவந்திக்கூடுகள் அப்படி சில விடயங்கள் இருக்கின்றது. அவர் அதை துப்புரவு செய்து அந்த சிவலிங்கத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு மனநிலை அவருக்கு உருவாகின்றது. அப்படி அவர் அங்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது, அவர் மணிவாசகர் மாரி மனதை உருக்கி, அதாவது சிவன்பால் அன்பு கொண்டவர், அந்த சிவனுக்கு அந்த சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கின்றார். அதே நேரம் அந்த மலை அடிவாரத்திலிருந்து ஒரு பூசகர் அந்த சிவனுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று அவர் தானும் பணி செய்கின்றார். ஆனால் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கவில்லை என்பது அந்த கதை. அப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பூசகர் ஒரு நாள் காலையில் வந்து சேவை செய்துட்டு போன பின் மாலையில் திருநர் வருகின்றார். மேலே வந்து அவர் தன்னுடைய சிவனுக்கு, அவர் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவர், திருநர் என்ற கண்ணப்ப நாயனார். அவர் தனக்கு உரிய முறையில், அவருக்கு அன்புதான் அதிகமே தவிர சைவ சித்தாந்த முறைகளோ அல்லது கடவுளை பூசிக்கும் முறைகளோ தெரியாது. ஆனால் ஒரு இறை அருளான ஒருவர், ஆகவே அவர் அந்த இறைவனுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மலையில் இருக்கும் காட்டில் சென்று வேட்டையாடி விலங்கை கொன்று அந்த இறைச்சியை கொண்டு இறக்கி மனதார நைவேத்தியமாக படைக்கின்றார். இப்படி அவர் படைத்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் காலையில் பூசகர் வந்து அந்த லிங்கத்துக்கு முறையாக பூஜை பண்ணி பூவெல்லாம் போட்டு பூஜை செய்கின்றார். இவர் மாலையில் வந்து இறைச்சி எல்லாம் வைத்து அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுகின்றார். கண்ணப்பர் நாயனார், அவருடைய பெயர் திண்ணனார் முதல். இப்படி இருக்கும்போது அந்த ஐயருக்கு, அந்த பிராமணருக்கு ஒரு கேள்வி, இது யார் இப்படி வந்து இந்த சிவனை அசுத்தப்படுத்துவது என்று அவருக்கே விளங்கவில்லை. இது யார் செய்கின்றார்கள் என்று அவர் சரியாக துக்கப்படுகின்றார். சிவனுக்கு முன்னால், ஐயையோ, இந்த இறைச்சியெல்லாம் போட்டிருக்கே, இது கடவுளுக்கு ஆகாதே, இது குற்றமே என்றெல்லாம் கஷ்டப்படுகின்றாராம் என்று அந்த கதையில் வருகின்றது. அப்படி இருக்கும்போது அவர் இதை யார் செய்வது என்று அறிய வேண்டும் என்று முற்படும் போது, அந்தன்று இரவு இறைவன் கனவில் வந்து அவருக்கு சொல்லுகின்றார், இதை ஒரு வேடுவ ஆன்மா ஒன்று செய்து கொண்டிருக்கின்றது அவருடைய கனவில். ஆனால் அவர் மனதார தன்னை பூசிக்கின்றார். உதை நீ அறிய வேண்டுமென்றால் நாளை மாலை மலைக்கு வந்து எங்கேயாவது ஒளிந்திருந்து பார், அதற்குரிய அன்பு உனக்கு தெரிய வரும் என்று அவருடைய அன்பு. அப்போது அந்த பிராமணர் மலைக்கு அந்த சாயந்தரம் வருவதாகவும் வந்து ஒரு ஒளிவு இடத்திலிருந்து என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கின்றார். வழமை போல் கண்ணப்பர் திண்ணனார் வருகின்றார், இறைச்சியுடன் வருகின்றார். வந்து எல்லாவற்றையும், அந்த சிவனுக்கு அவர் செய்யும் முறைகளையும் வர்ணிக்கின்றார்கள். அவர் வாயில் தண்ணி கொண்டந்து, ஏனென்றால் கிண்ணங்கள் இல்லை, அவர் வேடுவர், அந்த வாயில் கொண்டந்த தண்ணியை சிவனுக்கு மேல் ஊற்றி வாயினால் தான் கொண்டந்த இறைச்சியை சிவனுக்கு படைத்து செய்வதுதான் அவருடைய முறை, அவருடைய நைவேத்திய முறை என்றும். ஆனால் அந்த கடைசி, அந்த இறுதி நாளில், அந்த பிராமணர் வந்து அதை பார்க்கும் நாளில், அவர் அதே மாதிரி இறைச்சியுடன் வருகின்றார், வாயில் தண்ணி கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த சிவனுக்கு கொண்டு வரும்போது சிவனின் இடக்கண்ணில் இரத்தம் வருகின்றது. அதை கண்டவுடன் திண்ணனார் பதறிப்போய், ஐயையோ, சிவன் பெருமானுக்கு இடது கண்ணில் இரத்தம் வருகின்றதே, நான் என்ன செய்யலாம் என்று அங்கும் இங்கும் ஓடுகின்றாரா, என்ன செய்வதென்று அவருக்கே தெரியவில்லை. திடீரென்று யோசிக்கின்றார். அவருக்கு ஒரு கருத்து மாத்திரம் நினைவு வருகின்றது, எந்த பொருளுக்கும் அந்த பொருளையே கொடுக்கும் போது அந்த பொருளால் அந்த பொருளுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஏதோ ஒரு கருத்து அவருடைய மனதிற்கு வருகின்றது. அதேபோல் அந்த இடது கண்ணில் இருந்த வந்த இரத்தத்தை அவர் தன்னுடைய இடது கண்ணை எடுத்து அதற்கு கொடுத்தால் அதில் ஏதாவது அந்த இரத்தம் வருவது இல்லாமல் போகுமா என்ற ஒரு சிந்தனையில் உடனடியாக தன்னுடைய அம்பை எடுத்து இடது கண்ணை குத்தி எடுத்து அந்த சிவலிங்கத்தில் இருக்கும் இடது கண்ணுக்கு அதை போடுகின்றார். சிவனின் இடது கண்ணிற்கு போடுகின்றார். போட்டவுடன் அந்த இரத்தம் ஓடுவது நின்றுவிட்டது. அதை கண்டவுடன் அவர் ஆடி மகிழ்கிறார் என்று அந்த பிராமணர் பார்த்துட்டு இருக்கின்றார். நடப்பதை நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று வலது கண்ணுக்கு, அந்த வலது கண்ணிலிருந்து இரத்தம் வருகின்றது. அடடடா, வலது கண்ணிலிருந்து வருகின்றதே இரத்தம், இப்போது எனக்கு ஒரு பயமும் இல்லை, ஏனென்றால் மருந்து கண்டுபிடித்து விட்டேன், இடது கண்ணில் வந்த இரத்தத்தை இடது கண்ணை கொடுத்து நிப்பாட்டினேன், என்னிடம் இன்னும் ஒரு கண் இருக்கின்றது, அதை கொடுத்து நான் வலது கண் சரி செய்வேன் என்று ஆனந்தமாக ஆடுகின்றாரா? ஆடிய பின் அம்பை எடுக்கின்றார். தன்னுடைய அம்பை வலது கண்ணை குத்தி அதில் அப்புவதற்கு திடீரென்று யோசிக்கின்றார். வலது கண்ணை குத்திவிட்டால் பார்வை தெரியாமல் போய்விடுமே, சரியான இடத்தில் அப்பாவிட்டால் இறைவனின் இரத்தத்தை நிப்பாட்ட முடியாதே என்று தன்னுடைய இடது காலினால் அவருடைய வலது கண்ணில் காலினால் இறைவன் சிலையை அமிழ்த்தி அந்த அடையாளத்திற்காக வலது கண்ணை எடுத்து அதே இடத்தில் அப்ப முனைகின்றார். அப்போது வலது கண்ணை அவர் தோண்டி எடுக்க முனையும் போது அவர் அந்த பேராசிரியர் சொல்லும் கதை சுவாரஸ்யமாக இருக்கின்றது. உதிர்தான் யோகம் வருகின்றது. இடது கண், இறைவனின் இடது கண், இறைவனின் வலது கண், வலது கண் தான் முதல் ரத்தம் வருகின்றது. வலது கண்ணுக்கு வரும்போது தான் அவர் முதலாவது தன்னுடைய சிகிச்சையை செய்தார். இரண்டாவதாகத்தான் இடது கண்ணுக்கு வருகின்றது என்பதுதான் கதை. அந்த வலது கண்ணுக்கு உபமானமாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனின் வலது பக்கம், இடது பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் இறைவன், அரவாசி சிவன், மறு அரவாசி பார்வதி. வலது கண்ணுக்கு வந்து அந்த தொண்டன் தன்னுடைய அன்பு நிலையை இறைக்கு காட்டும்போது இறை அதை ஏற்றுக்கொண்டார். இடது கண்ணில் இரத்தம் வரும்போது அதை நிப்பாட்டுவதற்கு அவன் தன்னுடைய இடது கண்ணை பிடுங்குவதற்கு போகும்போது சக்தி உமாதேவியார் இறைவனிடம் சொல்லுகின்றார், உடனடியாக நிப்பாட்டுங்கள், உங்களுடைய பக்கத்தில் இருந்த கண்ணுக்கு வந்ததற்கு நீங்கள் இப்படி இந்த அன்பன் செய்யும் போது கூடி அவனை நிப்பாட்டவில்லை, கஷ்டப்பட விட்டு விட்டீர்கள். ஆனால் என்னுடைய மறுபாதியாக இருக்கும் இடது கண்ணுக்கு வரும்போது அது தனக்கு தேவையில்லை, உடனே நிப்பாட்டி அந்த அன்பனை ஆட்கொள்ளுங்கள் என்று சக்தி சொல்கின்றாள் என்பது கதை. அது இடது கண்ணாகிய சக்தி அப்படியே நடக்கின்றது. அப்போது அந்த கண்ணப்பனுக்கு திருவடி சரணம் கிடைக்கின்றது இறையடியில். அப்போது இறைவன் தோன்றி தன்னுடைய வலப்பக்கத்து கண்ணை நீ நிவர்த்தி செய்ததால் என்னுடைய வலப்பக்கத்தில் நீ என்னுடன் இருப்பதற்கு நான் அருள் புரிகின்றேன் என்று அருள்மொழி கொடுக்கின்றார். இது ஒரு கதை, உபமானம், நாயனாருடைய கதை, கண்ணப்ப நாயனாருடையது. இதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்கின்றது யோகத்தை பொறுத்தவரையில். ஒன்று, இறைவனின் வலப்பக்கம் சிவன், இடப்பக்கம் பார்வதி, நடுவில் இருப்பது அக்னி, பிகாஸ் வலது பக்கம் சூரியனாகவும் இடது பக்கம் சந்திரனாகவும் நடுநிலை அக்னியாகவும் இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய மூன்று மூச்சுக்காற்று. அது மாத்திரமல்ல, வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், நடுவில் அக்னி. அப்போது இந்த கதையில் கூட அவர் அந்த சைவ சித்தாந்தத்தை கொண்டு வந்து பூத்துகின்றார். மிகவும் லாவகமாக எங்களுடைய உடல் நிலையை, சிவனுடைய உடல் நிலைதான் எங்களுடைய உடல் நிலை, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்திலும். அது மாத்திரமல்ல, அங்கு அந்த அன்பையும் பக்தியையும் சரளமாக எடுத்து வைக்கின்றார் அந்த பேராசிரியர். ஆகவே இப்படியான ஓமான கதைகள் அந்த பக்தி நிலை, அந்த பக்தி என்று சொல்வது அந்த கண்ணப்ப நாயனார் சிவனில் வைத்த பக்தி நாங்கள் பாபாஜியில் வைக்க வேண்டும். ஏனென்றால் பாபாஜியை நோக்கி நாங்கள் ஒரு அடி நகரும் போது பாபாஜி எங்களை நோக்கி இரண்டு அடி நகருவார் என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அன்பும் பக்தியும் இந்த கதையில், கண்ணப்ப நாயனாருடைய கதையில் நாங்கள் அறிய வேண்டிய முக்கிய விசேஷம். அந்த நிலைக்கு நாங்கள் வளராவிட்டாலும் அந்த அன்பும் பக்தியும் அதனுடைய சக்தி என்ன என்பதை நாங்கள் முழுமையாக உணர வேண்டும். அந்த உணர்வு, அந்த நிலை எங்களுக்கு பாபாஜியில் ஏற்பட வேண்டும். அது நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கின்றோம். அந்த அன்பு நிலை பாபாஜியில் ஏற்படும் போது பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார் என்பதை நாங்கள் அறியலாம், அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான விடயங்கள் எங்களுடைய சாதனையில் ஏற்படும் போதுதான் எங்களுடைய சாதனை வெற்றி பாதையை நோக்கி போகும். ஆகவே பாபாஜியின் நான்கு முக்கியமான சொற்களாகிய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, இந்த நான்கையும் நாங்கள் மெருகூட்டி எங்களுடைய சாதனையை அவற்றை நோக்கி, சரணாகதியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்று இன்றைய சத்சங்கத்தில் சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எல்லோரையும் வினா விடைக்கு அழைத்து செல்கின்றேன் பாபாஜியின் ஆசியுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா.